SBS தமிழ். வணக்கம் போண்டாமணி அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
உங்களது இலங்கை பின்னணி பற்றி தென்னிந்தியாவில் பலர் அறிந்திருப்பார்கள், ஆனால் இலங்கையில் பலருக்கு தெரியாது இல்லையா? உங்களது அந்த இலங்கை பின்னணி பற்றி எங்களுக்கு முதலில் சொல்ல முடியுமா?
நான் வந்து பிறந்தது இலங்கையில மன்னார்ல பிறந்தவன். தீவிரந்து கொள்கையில படித்தவன். தென்று வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் 11 வயசு 10 வயசு இருந்தே நாடக கலையில ரொம்ப மாதிரி எப்படியா தமிழ்நாட்டுக்கு வரணும் சினிமா நடிக்க நாடகத்தை நடத்திவேன். மன்னார் மரமளிச்சி விநாயகலாமன் வச்சு நடத்தி மன்னாரில் பௌர்ணமி விழா மாதம் மாதம் நாங்கள் நடத்திட்டு இருந்தேன். நிறைய குரூப்பை வச்சு என் குரூப்பில் இருந்தவங்க நிறைய பேர் இந்த எல்லா சிறவுல இருக்காங்க. பாதி பேர்லாம் போயிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு வரணும் நடிக்கணும்னு ஆசை தான். 79 நான் சிங்கப்பூர் போயிட்டேன். தெரியும், இந்தியா குடியிலான ஒரு பாயை மாற்றி வந்துருக்கேன். அது 3 வருஷம் சிங்கப்பூரில் பாயிட்டே அவர்ல வாழ்க்கை. அங்கே பாக்கியராஜனை பார்த்து சான்ஸ் கேட்டிருந்தேன். சரி, அவர் இந்தியாவுக்கு வாங்க போகிறது வந்து திருப்பி இலங்கைக்கு போயிட்டு 1983 அடி அகதிகளோட சேர்ந்து வந்துட்டார் ராமேஸ்வரம் கேம்பு. இங்கே வந்து முயற்சி பண்ணி முடியாம சீச்சி இந்த பழம் பிடிக்கணும்னு திருப்பி 87 போயிட்டேன். 87 போய் 88, 89, 90 வவுனியாவில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நானும் தம்பியும் சேர்ந்து எங்கள் அப்பா அந்த இறந்த படையில தனியாக கடையை ஒன்று ஆரம்பித்து விவரமாக நடத்திட்டு வந்தோம். அந்த நேரத்தில் 90 பலபடி கலவரம் ஏற்பட்டதில் அடிபட்டு மடுக்காட்டுக்குள்ள 56 கிடந்து காலை எடுக்கணும் குண்டடிபட்டுன்னு சொல்லி நேராக ராமேஸ்வரம் கொண்டு வந்தாங்க. ராமேஸ்வரம் கொண்டு வந்து மதுரையில் சிகிச்சை பெற்று கால் ஒரு மாதிரி சரியாகி அப்படியே பிற சேலம் எடப்பாடி தான் கேம்பு. அந்த கேம்புக்கு போனோடனே பாக்கியராஜன் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைய நடிகனாகி ரொம்ப சிரமங்கள், அதாவது ஒரு லட்சியவாதி ஜெயிக்கிறேன் என்ன முக்கியத்துவம் இழக்கணும்னா வெட்கம் மானம் சூடு சொல்றேன். இந்த நாளையும் இந்தியாவில் இழந்தாதான் ஜெயிக்க முடியும்.
நீங்க சொன்னீர்கள் அந்த கலவரத்தில் உங்களது காலில் குண்டடிப்பட்டதாக. அதற்கு முன்னரேயே உங்களது குடும்பத்தில் பலரை இந்த போருக்கு அல்லது கலவரத்துக்கு நீங்கள் இழந்திருந்தீர்கள் இல்லையா?
ஆமா ஆமா. 8 வரைக்கும் குண்டு போட்டு உள்ள போயிட்டாங்க. அதுல அம்மாவும் இறந்துருக்காங்க. என் குடும்பத்தில் நாங்கள் மொத்தம் 16. என் அக்கா என்னுடைய தம்பி இயக்கத்துல இருந்து ராணுவம் சுட்டு கொண்டிருக்கு. நிறைய இழப்புகள் எங்களுக்கு நடந்திருக்கு.
சரி, இப்ப நீங்கள் வந்து போண்டா மணி என்ற பெயர் வந்து உங்களுக்கு நீங்கள் சினிமாவுக்காக வைத்துக் கொண்ட பெயர் இல்லையா? அந்த பெயர் வந்த காரணத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள்.
ஆமா, நான் வந்து சில பேர் கேடீஸ்வரன். கேடீஸ்வரன் இங்க எல்லாரும் கேடி கேடின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாம அன்னைக்கு நான் வந்த இடத்துல ரொம்ப பிரிய விஷயா பேமஸா இருந்த நடிகர் காமெடி நகைச்சுவை நடிகர் வந்து நம்ம கவுண்ட மணி செந்தில் காமினேஷன் தான் பெரிய லெவலில் பேசப்பட்டு நான் வந்த நேரம். அன்னைக்கு அவங்க தான் பொடி கட்டி பிறந்தாங்க. அந்த நேரம் நான் சினிமாவுக்குள்ள இன்றி சென்னைக்கு வந்தேன். பாக்கியராஜ் சார் படம் தான் முதன்மோ என போகணும் போனதான் சேலம் எடப்பாடியே நடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 3 கட்சி மெட்ராஸ் வந்தேன். மெட்ராஸ் வந்தோடனே கம்பெனி ஆலைய ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் வி சேகர் சாருடைய திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கவுண்டமணியனோட நடிக்கிறதுக்கு 40 பேர் கொடுத்தாங்க. நாங்கள் இலங்கை தமிழன் சொல்லி என் மேலே இறக்கப்பட்டு இயக்குநர் வி சேகர் சார் அவர்கள் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. சரி, கவுண்டமணி என்னோட நடிக்க போறேன், ஏதாவது ஒரு வித்தியாசமா இருக்கிறேன். ஏன்னா நான் நிறைய முடியெல்லாம் வச்சுட்டு ஸ்ரோன் ஸ்டைல்ல இருந்தேன். என்ன மாத்தி அமைச்சோன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, என்னுடைய நண்பர் எம்எம் ஜீசிங் அவர் இயக்குனர், அவர் தான் என்ன சினிமா வரையாட்டி. அவரை போய் பார்த்து கேட்டேன். அப்ப கேட்டாரு, நீ காலையில என்ன சாப்பிடுவேன் சார்? சினிமாவுக்கு நான் சான்ஸ் தர்றதுல இந்த கையில காத்துல அவர் ஏதோ ஒரு கடையில இருக்க போண்டாவும் ஒரு டீ ஃப்ரீயா கொடுப்பாங்க. என்னுடைய உழைப்புக்காக நான் ஒரு இறங்கை தமிழன் என்னை மேல இறக்கப்பட்டு கொடுத்தாரு. ஒரு டாட் டைரக்டர் பாலு சொல்லிவிட்டு அந்த டீ போண்டாவும் தான் டிஃபரண்ட் டேரடி. இதை விட்டு சொல்றாங்க, அவர் சொன்ன பண்ணி எப்போ பார்த்தாலும் போண்டா சாப்பிட்ற, நாளை கவுண்டமணி ஒரு நடிக்க போற. அதில் அந்த கவுண்டமணிக்கு மணியையும் உன் பேர் போண்டாவையும் எடுத்து போண்டா மணிந்து வை. சாப்பாட்டு பட்டியல பேர் வச்சு பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்கான். போடாக்காரர் தைரோட தேசிங்கு, தேங்காய் சீனிவாச, சேமியாமணி, ஊசரமணி இப்படி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வழியில் நீ கிண்ணத்தில் கூட வந்துடுவேன்னு சொல்லி பேரை மாத்துற. அதேமாதிரி காலையில் லொக்கேஷன் போயிட்டு கவுண்டமணி நான் கூப்பிட்டு முகமா என் பேரை கேட்கிறாரு. செந்தில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற இலங்கை அடிபட்டு அகதியா வந்துட்டான்னு. இதுல வந்தேன், போட்டில் வந்தேன். நாயே, நீ நீந்தி வந்திருக்கேன் பேரை சொன்னேன். இல்லை, யாரும் குபின்னு சிரிச்சாங்க. அன்னையிலேருந்து 40 கவுண்டமணி என்ன போண்டா தர போண்டா தண்ணு தான் போண்டாமணி ஆனேன். என்னுடைய கவலை என்னன்னா, நான் இன்னைக்கு வந்து இலங்கையிலேருந்து வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாட்டையே ஆண்டு போயிட்டாரு. சுயாதா அங்கேருந்து வந்தவங்க, சந்திரபாபு அங்கே படித்தவர், சோபனா அங்கேருந்து வந்து ஜெயித்தவங்க, ஸ்லோன் போனவர் வந்து கலக்கிட்டு போனாரு, நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன நடிகனாக்கி இன்னைக்கு எல்லா பேர்லயும் இலங்கை தமிழன் இலங்கை தமிழன் இலங்கை தமிழன் சொல்லபடியால நான் ஒரு இலங்கை தமிழன் அப்படியால எனக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன். எனக்கு அமெரிக்கால தமிழ் சின்ன கூப்பிட்டாங்க, இலங்கை தமிழர்கள் கனடால கூப்பிட்டாங்க, லண்டன்ல கூப்பிட்டாங்க, எதுக்குமே எனக்கு போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. காரணம் நான் 30 வருஷமா இன்னும் அகதியாத்தான் வாழ்ந்துருக்கேன். இது என்ன வேதனைன்னா இலங்கையிலிருந்து போன அகதிகளுக்கு உலகம் பூரா வெள்ளக்காரன் நாட்டிலேயே ஒரு 5 வருஷத்துக்கு மேல குடியுரிமை கொடுத்துடுறான், மரியாதை கொடுக்குறான். ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்களை அகதியா வச்சிருக்க கேவலமா இருக்கு. அதை நினைச்சு நான் கவர்மெண்ட்ல எல்லாம் எல்லா புக்லயும் பேட்டி கொடுத்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் அறிவிச்சுட்டேன். அகதிகள் முகாமில் நிறைய சிரமப்படுறாங்க, பாவம் வெளியே விடுறது இல்லை, பதினாலைக்கு ஒரு காப்பாண்டி பணம் கொடுக்கறது இல்லை, அவங்க காசை கட் பண்ணுறது போல கேவலமா இருக்கு. என்ன பக்கத்து நாடு நம்ம உயிர் பத்து தப்பி வந்துட்டு வந்தக்காக காலத்தை ஓடிக்குது.
நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள், நிறைய அவமானங்களுக்கு பிறகுதான் நீங்கள் இந்த சினிமாவில் சாதிக்க முடிந்ததாக. எப்படியான அவமானங்களை எதிர்கொண்டீர்கள்?
எப்படி அவமானம்னா சினிமான்னா ஈஸியா முடிய முடியாது. நேரம் போனா இளைஞர்கள் நீங்க என்ன நான் என்னத்துக்கு வந்தேன், நடிச்சு கிழிச்சிருக்காங்கிறது, எங்களுக்கு கேவலப்படுத்துறது. போனா அவங்க காலில் விழு வந்தேன், யாரா இருந்தாலும் காலில் விழுந்து எழுந்திரிச்சிக்கா மணிக்கணக்கில் கைகட்டி நிற்கணும், காலில இருந்து மதியம் வரைக்கும் கண்டுக்காக போறவங்களாம் இருப்பாங்க. ரொம்ப அவமானமான திட்டுகள், அவ்வளவு கேவலங்களை அனுபவி நான் மட்டும் நிறைய பேர், அதாவது வெட்கம் மானம் சூடு சோர்மை இதெல்லாம் விட்டு உழைச்சாத்தான் சினிமாவை பொறுத்தவரை ஜெயிக்க முடியும் ஒரு வெற்றியவாதி. அதான் உண்மை. அதான் நான் வந்து என் கலைக்குழு வந்து நடத்துறேன், சாய் கலைக்கூடம் சொல்லி என் பிள்ளைகள் பேர்ல. இதே நேரத்தில் எனக்கு கல்யாணம் கூட யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்காங்க. 40 வயசாகுது கல்யாணம் பண்ண ஃபீல் பண்ணேன், இலங்கையில பொண்ணு பார்த்தேன், ஐயோ சினிமா கூட்டாளிகள் விட்டாங்க, சினிமா கொடுக்க இல்லை, இல்லாட்டி வெளிநாடு போகணுண்டாங்க, நான் இல்ல தமிழ்நாட்டுலாம் இருப்பேன். அதுக்கப்புறம் வடிவேல் சரண் சிங்கமுத்தன் தான் என் மேல பரிதாபப்பட்டு ஒரு காஸ்டிங்கர் சலபதி சிட்டியார் சொல்லுற கன்னடக்காரர், அவன் கன்னடம் நான் தமிழ், அவங்க அம்மா தெலுங்கு, அப்படியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் பொண்டாட்டி பிள்ளையோட மாதவி என் மனைவி பேரு, சாய்ராம் சாய்குமாரி மூத்த பொண்ணு சாய்குமாரி சாய்ராம், குடும்பத்தோட ஒவ்வொன்று இல்லைனாலும் நான் வந்த பாதையில ஜெயிச்சுட்டேன். என் கடந்து வந்த பாதையில மறக்காம நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற சந்தோஷத்துல போயிட்டு இருக்கேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்கள். இப்ப நீங்க நிறைய நகைச்சுவை காட்சிகளில் நடித்திருப்பீர்கள், நிறைய உங்களுக்கு பிடித்திருக்கும். ஆனால் மிக மிக பிடித்த ஒரு சீன் என்று நீங்கள் கருதுவதை அந்த வசனங்களை எங்களுக்காக ஒரு முறை பேசி காட்ட முடியுமா?
நான் எவ்வளவு படங்கள் நடிச்சாலும் உலகம் பூரா பேசப்படுறதும் எனக்கு பிடிச்ச அந்த கேரக்டரும் இதான். தண்ணிக்கு இருந்து திபின்னு வழி வந்து வடிவேல் அண்ணே அண்ணே பொடிச்சு அண்ணே அடிச்சு வராங்க உங்ககிட்ட வந்து நான் என்ன சொன்னு கேட்பாங்க. எதையுமே சொல்லி போடாதீங்க, அடிச்சு கூட கேட்டா சொல்லாதீங்க, ஏ எதனா சொல்ல வேணாங்கிற, நீ எதையுமே சொல்லிடாத வருத்தமான ஓடிடுவேன். அப்ப போலீஸ்காரன் வந்து அவர் விரட்டிட்டு போன உடனே திரும்ப தண்ணிக்கு போலீஸ்காரன் வந்தாங்களா அடிச்சாங்களா, நீ எதையுமே சொல்லலே எதையுமே சொல்லிடாதே உன் பேரையா சொல்றான், எதையுமே சொல்ல மாட்டேன். ஆனா பாவி இந்த தண்ணி வந்து வரைக்கும் பிடிக்க முடியாது சார், என்ன கொண்டு போய் கொண்டு அடிக்கின்றதுக்கு சொல்லுவாரு. அந்த காமெடி வடிவேலே விழுந்து சிரிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற காமெடி அதை வச்சுதான் என் வாழ்க்கை ஓடி.
நம்ம ஊர்ல இந்த கம்மா மட்டும் இல்லைன்னா நாரி யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து
நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன், போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது, வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க, ஒண்ணுமே சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க,
எதனா சொல்ல வேணாங்கிற
எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க,
ரகசியமா வைக்க முடியும்,
சொல்லிடாதீங்க, சொல்லிடாதீங்க,
என்னன்னு சொல்லாமே
போயிட்டேன், சொல்லிடாதீங்க,
எதை சொல்ல வேணாண்டு போறான்
பார்த்து வலிக்கிறாம
என்ன சார், போலீஸ் என்ன
துரத்திட்டு வருது,
மறுபடியும் தண்ணிக்குள்ள வர்றான், என்ன நடக்குது சொல்லு,
போலீஸ்காரங்க அடிச்சு கேட்டா எதுவும் சொல்லியல,
எதையுமே நான் சொல்லாதான்டா போட்டு அடிச்சாங்க, எதனா சொல்ல வேணாம்,
எதையுமே சொல்லிடாதியே,
ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும்.
எல்லாத்தையும் வேலை. இன்னொரு படம் சொல்ல வேண்டிய படம் மருதமலை. காவல்துறையால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அந்த படம். மருதமலையில பிச்சைக்காரனா வரல.
ஆமா ஆமா, அது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நடித்தீர்கள் இல்லையா?
ஆமா ஆமா, எனக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு. அதாவது என் மருமகம் லண்டனுக்கு போனா, அந்த போன இடத்துல அங்கே கொடுக்கல் வாங்கல் பேசுறேன், இங்கே உள்ள ஏஜென்ட் வந்து என்ன பிடிச்சிட்டேன் அந்த காசு கொடுக்கல் வாங்கல. அப்போ நான் சொல்லி நான் கொஞ்சம் ராகா பேசுறேன், அவன் போனது நாயே பொறுப்பு, நாயே போய்க்கிறேன். இதை போய் சைதாப்பட்ட இன்ஸ்பெக்டர்கிட்ட காசை கொடுத்து என்னை சேலஞ்ச் பண்ணி போனான். ஓ, தமிழ்நாடு போலீஸ்காரன் காசை கொடுத்தா எது வேணாலும் பண்ணுவான், நான் உன்னை கொண்டு உள்ளே வைக்கிற பாரு பண்ணி பாடுறாங்க. அதே மாதிரி நைட் 8:30 நான் பிடிச்சிட்டு போய் சேதாப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். 9:00 என்னை கொண்டு போய் சேதாப்பட்ட கோட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே பொண்ணு என்னை உள்ள ஜெயிலர் எடுக்க மாட்டேன், ஐயோ இவன் இலங்கை தமிழ பக்கத்தில் உள்ளவனை கொண்டு வச்சுட்டு போயிடுவான் அந்த பயந்துட்டாரு. அப்புறம் சென்ட்ரலுக்கு கொண்டு போனாங்க, சென்ட்ரல் ஜெயிலுக்கு. 15 நாள் என்ன ஜெயிலில் வச்சுட்டாங்க, தேவையில்லாமல் எந்த தப்பும் பண்ணாமல். அதை மனசில் வெறியில் வச்சுட்டு தான் டைரக்டர் இந்த கதையை சொன்னோடனே அர்ச்சனும் டைரக்டர் சுரராஜும் அப்போ இந்த ரோலுக்கு போண்டாமணி பண்ணால் தான் அந்த வெறித்தனமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னை நடிக்க வச்சாங்க. அந்த வெறித்தனத்தோடு பண்ணேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தப்பு பண்ணா என்ன 15 நாள் காசு வாங்கிட்டு உள்ள வச்சிருக்கீங்க.
ஏடியா என்னடா என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க? நீ பப்ளிக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பிச்சை எடுத்து குட்டுறதுக்காக நான் உன்னை உள்ள வச்சிருக்கேன். சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சிருக்கீங்க, ஆனா மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துருங்க. அத செலவு பண்ணிட்டேன்
ஏட்டையா, பிச்சைக்காரகிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க.
இருந்தா தரமாட்டானா, உண்மையிலே செலவு பண்ணிட்டேயா, தூண்டி விடாத. சரிடா, உங்க அம்மா அப்பா எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? அவங்க எப்படி போல உனக்கு மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துறியா? என்ன செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கட்டிட்டு இருக்கிற ஆஸ்கர் ஒரு அதிகாரி கூட பாக்காம பேச்சு புரிய முடிச்சு பெக்கர் இன்ஸ்பெக்டர் ஐயா. என்னடா இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
போயும் போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா
ஐயா. நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே,
ஆமா
நல்லா இருந்துச்சா?
சூப்பரா இருந்துச்சு.
அது அவன் பிச்சை எடுத்த
காசுதான். போலீஸ்காரன் மேலயே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவேன் பிச்சு.
இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.
டியூட்டிக்கு போகையா?
நிறைய பேர் உங்களை பாராட்டி இருப்பார்கள். நீங்கள் மறக்க முடியாத பாராட்டு என்று கருதுவது யாருடையது?
மறக்க முடியாத பாராட்டு தண்ணிக்கு இருந்து வர்ற காமெடி வந்து நான் நடிச்சு போட்டு நடிக சங்கத்துக்கு வந்த நேரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருந்தாரு, ராதா ரவி அண்ணன் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. வந்தவனு விழுந்தவனு சிரிக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் சொன்னேன், ராதா ரவி அண்ணன் போண்டாமணி அந்த காமெடி பேசப்பட்ட நான் வாழ்க்கையில இப்ப சிரிக்க அதிகமா சிரிக்க காமெடி அதுதான் எனக்கு ரொம்ப பிரிய. அவரே ஒரு நகைச்சுவை நடிச்சார் ரஜினி சார், நல்லா நகைச்சுவை பண்ணக்கூடியவர். அவர் சொன்னாரு, நான் இவருக்கு அடிமையா அந்த அளவுக்கு விழுந்தவனு சிரிக்கேன்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார். எல்லாரும் உட்கார்ந்துருங்க அதை சொன்னார். வடிவேலை விட அந்த இடத்துல நீங்க தாங்க நின்னீங்க, அந்த கேரக்டர்ல உங்க பேர் உங்களுக்கு தான், வடிவேலுக்கு கூட கிடையாது. இதை ராதா ரவி என்ன பாராட்டு. இதே நேரத்தில் ராதா ரவி என்னாலதான் நான் இந்த இலங்கை தமிழ் இங்க வாழ்ந்துருக்கேன். ஏன்னா ராஜீவ்காந்தி செத்த நேரத்தில் இலங்கை தமிழ்லாம் பிடிச்சி கேம்புக்கு போட சொல்லிட்டாங்க. அப்ப நானும் அங்க தீநேர்ல சான்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு வாட்ச்மேனா வேலை செய்திருக்கேன். அன்னைக்கு என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க தீநேர் போலீஸ் ஸ்டேஷன்ல. ராதா ரவி என்ன வந்து என்னை காப்பாற்றி எழுதி கொடுத்து காடு நடேசங்க காடு கொடுத்து இன்றைக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கிற காரணமே அவர் தான். அதுதான் என்ன மனசால வாழ்ந்த ஒரு சூப்பர் ஸ்டார் வாழ்த்துறேன் என்ன மறக்க முடியாது. அதுக்கு பிறகு வேலாயுதம் படத்துல விஜய் வாழ்த்துறாரு, அப்புறம் அஜித் வீசி போனான்னு சொல்ல படத்துல அஜித் ரொம்ப வாழ்த்தாரு. எல்லாத்துக்கும் மேல எனக்கு பிடிச்சதுன்னா சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு உலகம் பூரா பேர சம்பவம். ஒரு சூப்பர் ஸ்டார் நான் போண்டாமணி காமெடிக்கு அடிமைன்னு சொன்னேன் பாருங்க, அதுதான்.
இப்போது நீங்கள் என்னென்ன படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
இப்ப வந்து தனுஷ் சார் கூட ஒரு படம் நடித்தோம், உதிரின்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். விஜய் சார் போயிட்டு பேர் வைக்கல, தனுஷ் சார் படமும் வைக்கல, விஜய் சேதுபதியோட போயும். இதை விட வா வாண்டியான்னு ஒரு படம் மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். முன் பதிவுன்ற ஒரு படத்துல ஒரு அப்பா கேரக்டர், பெரிய கேரக்டர் பண்றேன். இப்பதான் கொஞ்சம் மேல கர்சனம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் அசால்ட்டா காமெடி இருந்தாங்க, அதாவது வடிவேல் சார் உடையே அப்படி ஒழுங்கிட்டாங்க. இப்பதான் பழைய உடைய ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கு.
உங்களது சினிமா பயணம் தொடரட்டும், இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். உங்களது நேரத்துக்கு மிக்க நன்றி.
ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். என்ன என்ன இந்த அளவு தூரம் பேச்சு எடுத்து ஒரு பப்ளிசிட்டி பண்றீங்க, கூடிய பாஸ்போர்ட் கிடைச்சா நான் வர்றேன் ஊருக்குலாம். நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil